உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் உர நிர்வாகம் எப்படி செய்கிறதுங்கிறது பற்றிய பல்வேறு விவரங்களை இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறாரு நமது பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் துறை நிபுணர் முனைவர் சண்முக சுந்தரம் அவர்கள். கேட்போமா?
தென்னை ஒரு கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் தென்னையினுடைய ஒவ்வொரு பகுதியும், அதாவது ஒவ்வொரு பாகமும் மனிதனுக்கு நன்மை கொடுக்கின்றது. அதனால்தான் அதை ஒரு கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. என்னென்ன சத்துக்கள் தேவைப்படும் என்று விவரமாக பார்ப்போம். மற்ற பயிர்களுக்கு பயிர் சத்துக்களை கொடுப்பது போல தென்னைக்கும் கிட்டத்தட்ட 16 சத்துக்கள் முக்கியமானதாக இருக்கிறது. முதலில் தென்னை வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் எது என்று பார்ப்போம். முதலில் தலைச்சத்து. தலைச்சத்து அனைவருக்கும் தெரிந்தது, பயிரினுடைய வளர்ச்சிக்கு, எல்லா பயிர்களுடைய வளர்ச்சிக்கும் அது இன்றியமையாததாகும். அதேபோல் தென்னைக்கும் அதனுடைய மிக தெளிவாக கீழ் ஓலை விடுவதும், வளர்ச்சி மற்றும் அதிகப்படியான குறும்பைகள் காய்த்திடவும் தலைச்சத்து மிக முக்கியமாக செயல்படுகின்றது. இதற்கடுத்து மணிச்சத்து. இதுவும் மற்ற பயிர்களுக்கு எப்படி மற்ற பயிர்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது, மற்ற பயிர்களுடைய வேர் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றதோ, அதேபோல் தென்னைக்கும் அதனுடைய வேர் வளர்ச்சிக்கு இது முக்கியமாக செயல்படுகின்றது. குறிப்பாக இது சாம்பல் சத்துடன் இணைந்து செயல்படும் பொழுது அதில் உள்ள பருப்பு மற்றும் கொப்பரையினுடைய தரம் உயர்கின்றது. இதற்கடுத்தாற்போல் சாம்பல் சத்து காய்பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கின்றது, கொப்பரையினுடைய எடையை அதிகரிக்கவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மற்றும் இது மற்ற சத்துக்களுடன் இணைந்து செயல்படும் பொழுது இதனுடைய பயன் மிக தெளிவாக, குறிப்பாக தென்னையில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குகின்றது. இது தென்னைக்கு மட்டுமல்ல, மற்ற பயிர்களிலும் இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி உடைய செயல்பாடு நன்றாக தென்படும். இதற்கடுத்து கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து மற்றும் மெக்னீசியம் போன்றவை தென்னையினுடைய வளர்ச்சிக்கும், இலையில் ஒரு குளோரோஃபில் என்ற பச்சையம் உருவாகுவதற்கு இந்த மெக்னீசியம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. மற்றும் இதனுடைய குறைபாடு, குறிப்பாக மெக்னீசியத்தினுடைய குறைபாடு தென்படும் பொழுது ஓலை இணுக்குகள் இளம் பச்சை மஞ்சள் நிறமாக மாறி தென்படும். இதற்கடுத்து கந்தகம். இது சாம்பல் சத்துடன் இணைந்து செயல்படும் பொழுது மிக நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்றது. இது போரான், இரும்பு போன்ற தாதுக்களின் செயலை அதிகப்படுத்துகின்றது. தஞ்சை வாடல் போன்ற வேர் நோய்களினால் பாதிப்புக்கு உள்ளாகும் மரங்களுக்கு தடுப்பு சக்தி கொடுக்கின்றது. இதுவரை பார்த்தது பேரூட்டங்களும் மற்றும் இரண்டாம் நிலை ஊட்டங்களும் ஆகும். அதாவது பேரூட்டங்கள் என்று சொல்லப்போனால் தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து. இரண்டாம் நிலை ஊட்டங்கள் என்று சொல்லப்போனால் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் கந்தகம். இதை அடுத்து பயிருக்கு மிக நுண்ணிய அளவில், ஆனால் அதனுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்ற நுண்ணூட்ட சத்துக்களை பற்றி பார்ப்போம். நுண்ணூட்ட சத்துக்களில் முதலாவதாக துத்தநாகம். இது தென்னையினுடைய ஓலை மற்றும் பூம்பாலைகளில் இருக்கும் ஹார்மோன்கள் மற்றும் அதனுடைய நொதிகள் ஆகியவற்றினுடைய செயல்பாட்டிற்கு இது முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. மேலும் இவை மண்ணில் குறையும் பொழுது இலை இணுக்குகள் மற்றும் முழு இலைகள் வளர்ச்சி குன்றி இலையினுடைய நரம்புகளின் இரு பகுதிகளிலும் வெளிர் மஞ்சள் போன் காணப்படும். பொதுவாக துத்தநாகம் மற்ற பயிர்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தென்னைக்கும் மிக முக்கிய பயனை கொடுக்கின்றது. இதற்கடுத்து இரும்பு. இரும்பு சத்து இலைகளினுடைய பச்சையத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாகும். மேலும் திசுக்களில் உள்ள சிற்றறைகள் காற்றை சுவாசிக்க அது மிக பங்கு வகிக்கின்றது. திசுக்களில் புரோட்டீன் மற்றும் செல்லுலோஸ் உற்பத்திக்கு இது மிக அவசியமான பொருளாகும். தாது உப்புக்கள், குறிப்பாக நைட்ரேட், மற்றும் சல்ஃபேட் உப்புகளாக தண்டினுள் இடப்பெயர்ச்சி செய்ய இந்த தாது இரும்பு சத்து மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. மண்ணில் இரும்பு சத்து குறையும் பொழுது ஓலை இணுக்குகள் இளம் மஞ்சள் நிறம் அடைகின்றன. இதற்கடுத்து மாங்கனீஸ், இது இலை பயிர்களில் தண்ணீர் துளிகளை ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரித்து அவை தனித்தனியாக செயல்பட உதவுகின்றது. மாங்கனீஸ் ஓலைகளில் மாவு பொருள் தயாரிப்பில் பெரும் பங்கு வகிக்கின்றது. இதுபோன்று இலை, பூ மற்றும் காய்களின் உறுப்புகளில் காணப்படும் நொதிகள் எனப்படும் பல வகை நொதிகள் இருக்கின்றன. அதனுடைய செயலை ஊக்குவிப்பதற்கு மாங்கனீஸ் பெரிதும் பங்கு பெறுகின்றது. இதன் குறை மண்ணில் ஏற்படும் பொழுது இலைகளில் ஊதா நிற வடுக்கள் ஏற்படுகின்றன. பொதுவாக ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு சத்துக்கும் அதனுடைய குறைபாடு மண்ணில் தென்படும் பொழுது பயிர்கள் ஒவ்வொரு குறியீடுகளை காட்டும். பேரோட்டங்களுக்கு ஒரு வகையான குறியீடுகளை காட்டும், பற்றாக்குறையினுடைய குறியீடுகளை காட்டும். அதேபோல் இரண்டாம் நிலை, அதேபோல் மூன்றாம் நிலை நுண்ணோட்டச்சத்தினுடைய குறைபாடு மண்ணில் இருக்கும் பொழுது பயிர்களில் அதனுடைய பற்றாக்குறை ஒவ்வொரு கோணத்திலும் தென்படும். அதற்கடுத்தாப்போல் போரான், மற்ற பயிர்கள் குறிப்பாக நிலக்கடலை, மக்காச்சோளம் போன்ற பயிர்களில் அதனுடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதேபோல் தென்னையில் இதனுடைய பயன் மிகவும் பெரிதாக கருதப்படுகின்றது. அதாவது குருத்து என்று சொல்லுவோம், மற்றும் தேங்காய் பருப்பு வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்கு வகிக்கின்றது. போரானின் அளவு குறையும் பொழுது செல்களினுடைய வளர்ச்சி தடைபட்டு மகரந்த பொடியின் குழல் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டு பெண் பூக்களில் கருத்தரிப்பு பாதிக்கப்படுகின்றது. மேலும் தென்னையில் தேங்காய் சிறுத்து காணப்படுவதற்கு போரான் பற்றாக்குறையும் காரணமாகும். இதற்கடுத்தாற்போல் குளோரின், இதுவும் நுண்ணூட்டங்களில் வகையைச் சேர்ந்தவை. இவை சிற்றறைகளில், அதாவது இலைகளினுடைய சிற்றறைகளில் தேவையான அழுத்தம் ஏற்பட குளோரின் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அத்துடன் இலைகளில் மாவு பொருள் தயாரிக்கவும் இது உதவுகின்றது. மண்ணில் இதனுடைய பற்றாக்குறை இருக்கும் பொழுது தென்னையின் தளிர் இலைகளின் நுனி அல்லது ஓரங்கள் வாடிவிடுவது போல் காணப்படும். மேலும் இதனுடைய பற்றாக்குறை என்று சொல்வதை விட இதனுடைய பயன் தென்னையினுடைய பெண் பூக்கள் அதிகமாக உற்பத்தியாகுவதற்கு இந்த குளோரின் ஒரு முக்கிய காரணமாகும். இதுவரை பேரூட்டங்கள், இரண்டாம் நிலை ஊட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்களினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். இதை அடுத்து தென்னைக்கு எப்படி உரமிடுவது என்பதை பற்றி பார்ப்போம். தென்னை ஒரு பழங்கால பயிராகும். அதனால் அனைவரும் அதற்கு ஒரு மரம் போல் பார்ப்பதால் இட வேண்டியதில்லை என்று நினைப்பார்கள். ஆனால் அது ஒரு தப்பான அபிப்பிராயமாகும். ஏனென்றால் தென்னை ஒவ்வொரு வருடமும் நமக்கு தேங்காய், அதாவது கொப்பரை, இளநீர் மற்றும் மட்டை போன்ற பல வகையான பொருள்கள் உற்பத்தி செய்கின்றன. அதனால் மண்ணிலிருந்து அதற்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒவ்வொரு வருடமும் மண்ணிலிருந்து எடுக்கும் பொழுது மண்ணில் சத்து பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு வருடமும் தென்னைக்கு அது எவ்வளவு உரங்களை வெளியெடுத்ததோ அதற்கு ஈடுகட்டுவதற்கு உரங்கள், ரசாயன உரங்கள் மூலமாகவும் அங்கக எருக்கள் மூலமாகவும் கொடுக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். தென்னை பயிரிடப்பட்ட தொடக்க காலத்தில் மக்கிய சாணம், சாம்பல் சத்துடன் இலை, தலை ஆகியவை மட்டும் உரமாக இடப்பட்டு வந்தன. தென்னந்தோப்பில், அதாவது குறிப்பாக இது ஆண்டாண்டு காலமாக பழக்கத்தில் வந்திருக்கிறது. இதை அடுத்து ரசாயன உரம் இடப்படும் வழக்கம் தொடங்கி பல காலங்கள் ஆகின்றன. அவை பொதுவாக தென்னையை சுற்றி ஆங்காங்கே சிறிய குழிகளில் உரத்தை தோண்டி புதைக்கப்படுவது வழக்கத்தில் இருந்து வந்தது. பின்னர் வந்த சில ஆண்டுகளில் மரத்திலிருந்து 3 அடி தூரத்தில், 1 அடி ஆழம், 1 அடி அகலத்தில் பாதி வட்டமாக தோண்டப்பட்ட சால்களில் உரமிடும் வழக்கம் சற்று பரவலாக இருந்து வந்தது. இம்முறை பின்னர் வந்த சில ஆண்டுகளில் மேலும் திருத்தப்பட்டு மரத்திலிருந்து 3 அடி ஆழம், 1 அடி அகலத்தில் வட்டமாக தோண்டப்பட்ட சால்களில் உரமிட்டு மண்ணால் மூடி தண்ணீர் பாய்ச்சும் முறை மாற்றப்பட்டது. தென்னை பொதுவாக, அதாவது 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி நீளம், ஆழம் அகலம் நீளம் என்ற அளவுகளில் குழிகளில் நடப்பட்டு மரங்களின் வேர்களை ஆராய்ந்தபோது மண்ணின் 1 அடி ஆழத்திற்கு தாழ்வாகவே நீர் அல்லது உரத்தை உறிஞ்சும் மேல்கட்ட வேர்கள் பரவி கிடக்கின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளது. மீதமுள்ள வேர்கள் மேல் மண்ணிற்கு தாழ்வாக பல்வேறு கோணங்களில் மண்ணினுள் கீழ்நோக்கி ஊடுருவி சென்று மரம் நேராக நின்று வளர்வதற்கான பழத்தை கொடுப்பதோடு ஆகாரம் மற்றும் நீரை உறிஞ்செடுக்கவும் உதவுகின்றன என கண்டறியப்பட்டது. அதற்கடுத்து ஒரு மாற்று வகையில் உரங்கள் போடுவதை பற்றி ஆராய்ச்சியிலிருந்து அமலுக்கு வந்தது. குறிப்பாக அட்டப்பாத்தியில் உரமிடும் புதிய முறை கொண்டுவரப்பட்டது. இதில் தென்னை மரத்திலிருந்து இது எவ்வாறு செயல்படுகிறது என்றால், தென்னை மரத்திலிருந்து 6 அடி வரை தூரத்தில் மரத்தை சுற்றி வட்டமாக தோண்டப்பட்ட ஆழம் குறைந்த பாத்தியில் உரமிடுவது என்ற புதிய முறையாகும். பொதுவாக மரத்தை சுற்றி 30 சென்டிமீட்டர் அதாவது 1 அடி ஆழத்தில் மண்ணை தோண்டி அப்புறப்படுத்தும் போது அப்பகுதியில் காணப்படும் மேல்மட்ட வேர்கள் அனைத்தும் வெளியே தோன்றும். இவற்றில் பெரும்பான்மையானவை புதிதாக தோன்றிய இளம் வேர்களாக காணப்படும். மண்ணை அப்புறப்படுத்திய பின் வட்டமாக காணப்படும் இந்த பகுதியில் 20 கிலோ மக்கிய தாவர உரம் அல்லது மரங்களிலிருந்து வெட்டிய தலையை பரப்பி அதன் மேல் மரத்திற்கு தேவையான இரசாயன உரக்கலவையை பரவலாக தெளித்து அவற்றின் மேல் முன்பு தோண்டி வெளியே எடுக்கப்பட்ட மண்ணால் மூட வேண்டும். எஞ்சிய மண்ணினால் குழியை சுற்றி வட்டமாக சிறிய வரப்பு கட்ட வேண்டும். இவ்வாறு அமைக்கப்பட்ட பாத்தினுள் நீரை பாய்ச்சுவதனால் உரம் அடித்து செல்லப்பட்டு விடாமல் இருப்பதோடு இளம் வேர்களில் உறிஞ்சும் பகுதிக்கு உரம் எளிதில் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகின்றது. இனி வருடம் எத்தனை முறை, அதாவது ஒரு மரத்திற்கு தென்னை மரத்திற்கு எத்தனை முறை உரமிட வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில குறிப்புகளை பார்ப்போம். பொதுவாக மண்ணில் சேர்கின்ற உரக்கலவை மண்ணில் நீண்ட நாள் நிலைத்து நிற்க நேரிடும் போது வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு சத்துப்பொருட்கள் உருமாற்றம் அடைவதால் எளிதில் வேர்கள் உறிஞ்சி எடுக்கும் விதத்தில் அவைகளுக்கு கிடைப்பதில்லை. ஆகவே உரத்தின் அளவை பல பங்குகளாக பிரித்து பல தடவைகளாக மண்ணில் சேர்ப்பது சிறந்த முறை என்று கண்டறியப்பட்டுள்ளது. பொதுவாக தென்னைக்கு இடப்படும் உரத்தினில் உள்ள சத்து பொருட்கள், குறிப்பாக தலை மற்றும் சாம்பல் சத்துக்கள் வேர்களால் தென்னை ஓலைகளில் 5ஆம் நாட்களிலும் சாம்பல் சத்து 2ஆம் நாட்களிலும் உறிஞ்சப்பட்டு சென்று அடைந்துள்ளது என ஆய்வு முடிவுகள் அறிவிக்கின்றன. வாய்க்கால் மூலம் அல்லது சொட்டு நீர் முறைப்படி தண்ணீர் பாய்ச்சும் வாய்ப்புள்ள பகுதிகளில் 3 மாதத்திற்கு 1 முறை என்ற அளவில் வருடத்திற்கு 4 முறை உரமிடும் முறையும் தற்போது நடைமுறையில் இருந்து வருகின்றது. தற்போது மாதந்தோறும் தேவைப்படும் சத்து பொருட்களை நீரில் கரைத்து பெரிய தொட்டிகளில் சேகரித்து சொட்டுநீர் பாசனம் மூலம் விநியோகிக்கும் முறையும் தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. பொதுவாக தென்னை மரத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு பின்னால் சிபார்சு செய்யப்பட்ட உரங்களை இடுவது வழக்கம். ஆனால் தென்னை கன்றுகள் நன்றாக வளர்வதற்கு 1ஆம் ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு வருடமும் சிபார்சு செய்யப்படுகின்றன. அதன்படி 1ஆம் ஆண்டிற்கு என்னென்ன உரங்கள் எந்த அளவில், அதாவது பொதுவாக தலை மணி சாம்பல் சத்து என்ற 3 வகை பேரூட்டங்கள் உள்ளன. இவை மரத்திற்கு 1 கிலோ தலைச்சத்து, 2 கிலோ மணிச்சத்து, 2 கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் வருடத்திற்கு கொடுக்கப்படுகின்றது. இவைகள் போக தொழு உரம் 50 கிலோ கொடுக்கப்படுகிறது. இதை சுருக்கமாக நான் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு கன்று, 3ஆம் ஆண்டு கன்று, 4ஆம் ஆண்டு கன்றுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். மேலே குறிப்பிட்ட, அதாவது 1 கிலோ தலைச்சத்து, 2 கிலோ மணிச்சத்து, 2 கிலோ சாம்பல் சத்து, இந்த அளவுகளில் 1ஆம் ஆண்டுக்கு 1/2 பகுதியும், 2ஆம் ஆண்டுக்கு 50%, 3ஆம் ஆண்டுக்கு 75%, 4ஆம் ஆண்டுக்கு 100% கொடுக்க வேண்டும். அதாவது 4ஆம் ஆண்டிலிருந்து கொடுக்க வேண்டிய உரங்கள் 1 கிலோ யூரியா, 2 கிலோ தலைச்சத்து, 2 கிலோ சாம்பல் சத்துடன் 40 கிலோ தொழு உரம் அல்லது பசுந்தாள் உரம் என்று சிபார்சு செய்யப்படுகிறது. 5ஆம் ஆண்டிலிருந்து ஏற்கனவே சொன்னது போல் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து கொடுக்க வேண்டும். இதே வீரிய உட்டரகத்துக்கும் இதனுடைய அளவுகள் மாறுபடும். வீரிய உட்டரகத்திற்கு தலைச்சத்து 2 கிலோ 2.5 கிலோ என்று குறிப்பிடுகிறேன். மணிச்சத்து 1.5 கிலோ என்று குறிப்பிடுகிறேன். சாம்பல் சத்து 3 கிலோ தேவைப்படும். ஆக நெட்டை ரகத்திற்கும் வீரியோட்டு ரகத்திற்கும் வேறு விதமான இரசாயன உரங்கள், வேறு விதமான அளவுகளில் இரசாயன உரங்கள் கொடுக்கப்படுகின்றன. வீரியோட்டு ரகத்திற்கு குறிப்பிட நான் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகிய முறையே 2.5, 1.5, 3 கிலோ என்ற அளவில் கொடுக்க வேண்டும். இதனுடன் 60 கிலோ தொழு உரம் அல்லது பசுந்தாள் உரம் கொடுக்க வேண்டும். இதுபோக தென்னைக்கு நுண்ணுயிர் உரங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அவ்வாறு செய்யும் பொழுது அசோஸ் பெயரிலும் பாஸ்வோ பாக்டீரியா என்ற நுண்ணுயிர்கள் 50 கிராம், ஒவ்வொன்றும் 50 கிராம் அளவில் 6 மாதத்திற்கு ஒரு முறை கொடுத்தால் மிகவும் நன்று. இதையடுத்து தென்னையில் ஏற்படுகின்ற வாடல் நோய் மற்ற நோய்கள் தடுக்கப்படுவதற்கு 100 கிராம் அசோபாஸ், 50 கிராம் சூடோமோனஸ் என்ற நுண்ணுயிர் உரங்களையும் பயன்படுத்தலாம். தென்னை மரத்திற்கு நன்கு காய்கள் பிடிப்பதற்கு வேர் மூலமாக தென்னை டானிக் ஒரு மரத்திற்கு 200 மில்லி என்ற அளவில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு உரங்களையும் அந்தந்த பிரித்து வருடத்திற்கு 3 முறை அல்லது 4 முறை எங்கெங்க நீர்ப்பாசன வசதியுண்டோ அல்லது சொட்டுநீர் பாசன வசதியுண்டோ அதற்கு தகுந்தாற்போல் உரங்களை பிரித்து கொடுக்கும் பொழுது உரங்களினுடைய உட்கொள்ளும் திறன், பயிர்கள் உட்கொள்ளும் திறன் அதிகமடைகின்றது. மேலும் அதனுடைய விளைவு மகசூலில் நன்றாக தெரியும். இவை அடுத்து அங்கக கழிவு சுழற்சி, அதாவது மரத்திற்கு தென்னை மரங்களுக்கு இடையில் எப்பொழுது, அதாவது தண்ணீர் வசதி உள்ள இடங்களில் அல்லது மழை பெய்கின்ற காலங்களில் நிறைய பசுந்தாள் உரங்களை, சணப்பு, கலப்பக்கோணியம், தக்கை பூண்டு அல்லது இதில் ஏதாவது ஒன்று பசுந்தாள் உரத்தை பயிரிட்டு நிலங்களில் உழவு செய்யும் பொழுது மண்ணினுடைய வளம் பாதுகாக்கப்படுகின்றது. தொழுவுரம் கிடைக்கவில்லை என்றால் சணப்பு அல்லது தக்கை பூண்டு அல்லது பயிர் வகைகள் இதில் ஏதாவது ஒன்றை மரத்தை சுற்றி பட்டப்பாத்தியில் 50 கிராம் என்ற அளவில் நிலத்தில் கொத்தி தண்ணீர் பாய்ச்சும் பொழுது 60 நாட்களில் நன்றாக வளர்ந்து பின் அதையே பட்டப்பாத்தியில் பொதுவாக தொழுவுரி இல்லாத இடங்களில் தொழுவுரம் வாங்குவதற்கு முடியவில்லை என்றால் பசுந்தாள் பயிர்களை பயிரிட்டு பயன்பெறலாம்.
என்ன உள்ளவர் பெருமக்களே, தென்னையில் உர நிர்வாகம் பற்றிய பல்வேறு விவரங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விவரங்களை உங்களுக்கு சொன்னவர் நமது பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் துறை நிபுணர் முனைவர் சண்முக சுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க, பயன்பெறுங்க.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம்தான்.